மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 29 முதல் 31 வரை. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருவாரா கேட்கறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வியா இருந்தாலும், நம்ம ஒவ்வொருத்தர எல்லைய பாதிக்கிறது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்துல வாழுகிற எல்லாருடைய எல்லாரையும் பாதிக்கிறது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து போனவர்கள் இனிமேல் வாழுகிற எல்லோரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்வி. அவர் முதல் தடவை இந்த உலகத்துக்கு வரும்போது பப்ளிக்கா அவர் வரல இல்லைங்களா, பல விதத்தில் பதுங்கி வந்த மாதிரி 30 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாழல. ஒரு பொதுவான ஊழியம் 3 வருஷம் தான் அவர் செய்தார். செய்து தன்னுடைய ஒரு சீசனால காட்டி கொடுக்கப்பட்டு யூத மத தலைவர்களால் விசாரிக்கப்பட்டு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ரோமரால் ரோமர் சோல்ஜர்ஸ்னால் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3வது நாள் அதுவும் கடன் வாங்கின ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளித்து ஒரு 500 பேருக்கு தான் அவர் காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போய் இன்றளமும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் போய் 2000 வருஷத்துக்கு அதிகமான வருஷங்கள் ஆயிடுச்சு. அவரை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் அவருடைய நாமத்தில் அவருடைய செய்தி ஊரூரா அறிவிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அவரை அறிந்து வந்திருந்தாலும் பொதுவாக மெஜாரிட்டி உலகம் வந்து அவரை நிராகரித்து தான் இருக்கிறது. 2000 வருஷத்தில் என்னென்னவோ நடந்து விட்டது. இப்ப இருக்கிற கேள்வி, அவர் மீண்டுமாக வருவாரா? அவர் ஆரம்பித்து வைத்த அந்த மீட்பின் பணியை முழுமைக்கு கொண்டு வர, பாவ உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் மீண்டுமாக வருவாரா? எல்லாத்தையும் சரி பண்ண வருவாரா? அவருடைய முதல் வருகை ரகசியமா இருந்தாலும் அந்த சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்டதுனால உலகம் அவரை நிராகரித்தாலும் அவருடைய பிறந்த நாளை ஒண்டி கொண்டாடுறதுல ரொம்ப ஆர்வம் உலகத்துக்கு இல்லைங்களா. கிறிஸ்துமஸ்ன்னு வச்சு அவர் முதல் எப்படி வந்தார், மாட்டு கொட்டாய், அந்த மெய்ப்பருங்க, ஏரோது, நட்சத்திரங்கள், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாம இல்லை. எல்லாருக்கும் தன்னுடைய முதல் வருகையை பத்தி ஓரளவுக்கு தெரியுது. ஆனா அவருடைய 2வது வருகையை பத்தி அநேக பேருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சொல்ல போனோம்னா, நீ யாருக்காவது சொல்ல போயிருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பத்தி? அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கணும். சிரிப்பாங்க, நான் சொல்லி இருக்கிறேன், நம்மள கேலி தான் பண்ணுவாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆளா நீ அப்படின்னு நம்மள சிரிப்பாங்க. வேதம் அதையும் ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லுகிறது. பேதுரு என்ன சொல்றாரு, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் வந்து அவர் வருகை எங்கே, உலகம் உண்டானது முதல் அப்படித்தானே நடந்துகிட்டு போகுது, காலையில் ஆகுது ஆகுது, ஒன்னும் அவர் எங்க வரப்போறார் அப்படின்னு நம்மள கேலி செய்வாங்க. அதை நம்ப மாட்டாங்க. ஏன், இன்னைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரமா அதை சொல்லலைனாலும் அதை நம்புறது இல்லை. அந்த நம்புனா நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா. நம்புறது இல்லை, நம்பாமத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்றது. அநேக சர்ச்சஸ் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பத்தி பிரசங்கம் கூட பண்றது இல்லை. அவர் வருவாரா இந்த நவீன காலத்துல, இந்த வெண்வெளி பயணமெல்லாம் செய்கிற எவ்வளவோ சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்ற காலத்தில் வானத்தை கிழித்து கொண்டு ஒருத்தர் எல்லா மகிமையோடு வருவார் அப்படின்னா வருவாரா? நிச்சயமாக வருவார். ஏனென்றால் அவர் சொன்னவர் எப்படிப்பட்டவர்? இந்த அதிகாரத்தில் 35வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. அப்படிப்பட்டவர் சொல்லி இருக்கிறார், நான் வந்தே வருவேன். கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் மிகவும் மையமான ஒரு நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை. யாரோ ஒருத்தர் பைபிள் ஸ்காலர் அவர் சொல்லி இருக்கிறாரு, ஒவ்வொரு 25 வசனங்கள் பைபிள்ல பார்த்தோம்னா 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையை பத்தி இருக்கும். அவர் முதல் வருகையில 300 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினாரு, ஆனா இன்னும் 500 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. அவர் வந்தாதான் முடியும் அது, அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்ற அவர் நிச்சயமாக வந்தே வருவார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவருடைய இரண்டாவது வருகை தான் a blessed hope, நம்முடைய பாக்கியமான நம்பிக்கை. எதை நம்பிப்பா நான் வாழ்றேன்? ஒரு விசுவாசி எதை நம்பி வாழுகிறான்? இத்தனை கஷ்டங்கள், இத்தனை உபத்திரவங்கள், உள்ளுக்குள்ள சத்ரு, வெளியில சத்ரு, உள்ளுக்குள்ள எஞ்சி இருக்கிற பாவம், ஏதோ அவனை விடாமுயற்சியா போக வைக்கணும்னா இந்த ஆனந்த பாக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் நம்புற ஒரு கடவுள் உலகத்தினால துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எந்திரிச்சு ரகசியமா போயிட்டு வரு. இன்னைக்கு உலகம் உங்களையும் என்னையும் கேலி பண்ணுது, அவரையும் கேலி பண்ணுது, அவரை நம்புற நம்பளையும் கேலி பண்ணுது. அவமானத்துல வந்து போனவர் ஒரு நாள் வரும், எல்லா மகிமையோடு அவர் வருவார். அதான் வேதம் அப்போகலிப்சிஸ் என்ற கிரேக்க வார்த்தை, அவருடைய வெளிப்படுதல், அன்வெயிலிங். சில சினிமாங்கள்லாம் ஒரு கதாநாயகன் வரும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் சீனே பிரம்மாண்டமா காட்டுவாங்க, புள்ள விற்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இந்த கதாநாயகன் மீண்டும் சரித்திர வரலாறுல வரும்போது புல்லரிக்கிறது இல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய நரம்பு நாடி எலும்பு நடுங்கும்படிக்கு வருவார். அப்படி ஒரு வருகை அவருடைய வருகை, மகிமையான சகல ஆர்ப்பாட்டத்தோடு சகல மகிமையோடு அந்த சராசரமே நடுங்கும் அளவுக்கு அவருடைய வருகை இருக்க போகிறது. இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். என்னை பார்க்கிற இந்த ஒவ்வொரு கண்களும் அவரை ஒரு நாள் காணும், நிச்சயம் அது கண்டே காணுவீர்கள். ராஜாதி ராஜனாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தனாக, அதான் விசுவாசியுடைய ஒரு வார்த்தை கிரேக்கில் இருக்கு பெருசியா. ஆனந்த பாக்கியம், ஆனந்த பாக்கியம், வெளிப்பிரகாரமாக தத்ரூபமாக சரீர விதத்துல காணும்படிக்கு அவர் வந்தே வருவார். அவருடைய மகிமையின் பிரகாசத்தில் மனித குலத்தின் வரலாற்றின் உச்சமே அதுதான், எல்லா சரித்திரமும் அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்குது. அவர் வந்தே வருவார், மீட்பின் கிளைமேக்ஸே அதுதான். மிக பிரம்மாண்டமாக அது முடிய போகிறது. கடல்ல வாட்டி இந்த உலகத்தை அவர் விட்டு போகும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அவர் வானத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படும் போது அந்த சீஷர்களை பார்க்கிறாங்க, ஒரு மேகம் அவரை எடுத்துட்டு போயிருச்சு. அப்ப சீக்கிரம் நானாந்து வாய் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதன் சொல்றாரு, இவர் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இவர் எப்படி போனாரோ அதே மாதிரி மேகத்தோடு வருவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அந்த காலத்திலிருந்து 2000 வருஷமாக அவரை நம்புற சபை, அவர் வருவார், என் மனவாளன் வருவார்னு இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கு. அவரை நோக்கி எதிர்பார்த்து வாழ்கிறது தான் உண்மையான சபை. அவர் வந்தே வருவார், வருவார். அதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய மகிமை. ஏன் நம்முடைய மீட்பின் ஒரு சங்கிலி, தங்க சங்கிலியில தேவன் நம்மளை நித்தியத்தில் தெரிந்து கொண்டார், காலத்தில் மீட்பை தன்னுடைய குமாரனை அனுப்பி நிறைவேற்றினார், நாம் பிறந்த பிறகு சுவிசேஷத்தின் மூலமா நம்மளை திப்ப உறுதியா அழைத்து நம்மளை நீதிமானாக்கி பிள்ளையா தத்தெடுத்து கொண்டு நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு நம்மளை விடாமுயற்சியா காக்கிற தேவன், அந்த அந்த மீட்பின் முழுமை எப்ப முடிய போகுது தெரியுமா? எப்ப முடிய போகுது? அவர் வருகையில தான் முடிய போகுது. நம்ம ஆயுசெல்லாம் என்னதான் மீட்பின் கிருபையை அனுபவிச்சாலும் அந்த மீட்பில் நம்ம சிலுவையில் அவர் வாங்கின அந்த மீட்பின் ஒரு துளியை தான் அனுபவிக்கும். அதனுடைய முழுமை வரப்போது அவர் வரும்போது தான் அந்த மீட்பின் மேல அப்பதான் நம்ம எல்லாரும் மகிமைப்பட போறோம், அவரோடு மகிமைப்பட போறோம். சாவில்லாத அழிவில்லாத ஒரு சரீரத்தை பெற்று, பாவமில்லாத ஒரு ஆத்மாவை பெற்று அவரோடு நாம் மகிமைப்பட போறோம். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம், நமக்கு நித்திய வாடாத சுதந்திரம் அப்பத்தான் நாம் பெறப்போறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்து மிகவும் ஆர்வம் தூண்டக்கூடிய, ஆர்வத்தோடு எதிர்நோக்கக்கூடிய, படிக்கக்கூடிய ஒரு காரியமா நமக்கு இருக்கணும். எத்தனையோ பேர் உலகத்தில் அவரை வருகிறத நம்பாம இருந்தாலும் அவருடைய வருகை நிச்சயம். அந்த வருகைக்காக தன்னுடைய மக்கள் ஆயத்தமா இருக்கணும்ன்றது அவருடைய சித்தம். அதுக்காகத்தான் அந்த வருகையை பற்றிய வேதம் நமக்கு பல காரியங்கள் சொல்லி கொடுக்குது. அதோட நோக்கம் எல்லாம் என்ன, அதுக்காக நீங்க ஆயத்தமா இருங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பகுதியில நமக்கு போட்டிருக்கு. நம்ம படிச்ச பகுதி இதுல இருக்கிற பெரிய அதிசயம், அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான வருகைய வெறும் மூணு வசனத்துல சொல்ற, மூணு வசனம் தான். ஆனா அந்த மூணு வசனம் நமக்கு ஆயுசு பத்தாது, அதோட பிரம்மாண்டத்தை படிக்க புரிய கிரகிக்க யோசிச்சு பாருங்களேன். மூணு வசனத்துல மிகவும் துல்லியமாக, மிகவும் சுருக்கமாக தான் சொல்ல வேண்டிய சகலத்தையும் உள்ளடக்கிய விதத்தில் சொன்னது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு அண்ட சராசரத்தின் சத்தியத்தை திறக்கிற மாதிரி ஒரு வசனங்கள் அந்த மூணு வசனங்கள். இதை நான் படிச்சு படிச்சு பார்த்தேன், படிச்சு பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், ஒன்னும் எட்டல எனக்கு. இதனோட விளைவுகள் படிக்கிறோம், அது புரியுது, இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், அதனால இதுல விளைவுகள்லாம் எப்படி நம்ம சொல்றது யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன புள்ள உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சயின்ஸை பத்தி பாலிடிக்ஸை பத்தி அதை பத்தி எதுதோ பேசிக்கிட்டு இருக்கான், உளறுறது என்னன்னே தெரியாம பசங்க உளறுவாங்க சில நேரத்துல. அந்த மாதிரி தான் என் பிரசங்கம் இன்னைக்கு இருக்க போகுது. இது என்னன்னே தெரியாது, எப்படி நடக்கும், இது நடக்கும் போது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் நடந்ததே இல்லை, நடக்க முடியாத ஒரு காரியங்கள் நடந்தா இது ஒரு கிரகிக்க முடியாத காரியங்கள். அதை பத்தி சில நேரம் உலர்கிறதா என்னுடைய பிரசங்கமா இருக்க போகிறது. பரிசுத்தாவியானவர் தான் நம்ம கண்களை, விசுவாச கண்களின் மூலமாக நம் கண்களுக்கு முன்பதாகவே இது இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை நமக்கு அமைத்து கொடுத்தாருன்னா அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மூணு வசனங்களை நம்ம தியானிக்கும் போது இதோட சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம மறக்க கூடாது. மூணாவது வசனத்துல அந்த சீஷர்கள் வந்து ரெண்டு கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எருசலேம் எப்போ அழியும், நீர் எப்போ வரப்போகிறீர், உலகம் எப்போ முடிய போகுது. இது ரெண்டுமே அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரே நேரத்தில் நடக்கும் நினைச்சாங்க. அவர்களுக்கு பதிலளிக்கும் படிக்குத்தான் இந்த 24வது அதிகாரத்தில் முதல்ல 5-14 வரைக்கும் எருசலேம் அழியவும் உலகம் முடியவும் ஒன்று இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு இடைவேளை காலம் இருக்கிறது, ஒரு லெந்தி காலியம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தின் சூழ்நிலைகள், அந்த காலகட்டத்தின் அடையாளங்களை பத்தி அவர் சொன்னார், அதை நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டத்தின் ஒரு தன்மை என்ன, கர்ப்ப வேதனைகளின் ஆரம்பம் போல இந்த அடையாளங்கள் இருக்கும். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் பூகம்பங்களும் பஞ்சங்களும் கள்ள போதகர்களும் எழும்புறத நீங்க பார்ப்பீங்க. இதுதான் இந்த இடைவேளை காலத்தில் நடக்கும். அவருடைய முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை காலத்தை பத்தி 5-14 வரைக்கும் எருசலேம் அழியும் உலகம் முடிவும் ஒன்று இல்லப்பா அப்படின்னு தெளிவுபடுத்தினார். இரண்டாவதாக அவங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில், எருசலேம் எப்போ அழியும் என்பதை ஒரு கட்டளையின் மூலமாக தெளிவுபடுத்தினார், மலைகளுக்கு ஓடி போங்க. எப்போ ஓடணும், அது ஓடும்போது வருகிற கஷ்டங்கள் என்ன, எப்படி ஓடணும், ஏன் அவசரமா ஓடணும், அது ஓடும்போது ஓடாதபடிக்கு வருகிற வஞ்சனை அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். இப்போ அவங்க கேட்ட கடைசி இறுதி கேள்விக்கு வரார், உம்முடைய வருகையினுடைய அடையாளம் என்ன, அதுதான் இப்போ சொல்லப்படுது. இது ரொம்ப சென்ட்ரல் இந்த முழு அதிகாரத்துக்கே. ஏன்னா இந்த பகுதியை சொல்லி முடிச்சு 24வது அதிகாரம் மீதியும் சரி 25ம் சரி, இதனால வருகிற பயன்பாடுகள், அவர் வருகை எப்படி இருக்க போகுது, அதுக்கு நாம் எப்படி ஆயத்தமா இருக்கணும் என்பதை சொல்லுகிறது தான் முழு 24-25 அதிகாரம் இருக்க போகிறது. இதை நாலு தலைப்புல நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு வசனங்களை. முதலாவது அவருடைய வருகையின் காலம், எப்போ வரப்போறார். ரெண்டாவது அவர் வருகைக்கு இருக்கிற ஒரு முன்னோடிகள் ஃபோர் ரன்னர்ஸ் என்னென்ன இருக்கும். மூன்றாவதாக அவர் வருகையினுடைய தன்மைகள் என்ன, எந்த மாதிரி வரப்போறார், அதில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன, அவர் வருகையினுடைய பிரதான பணி என்ன, த சென்ட்ரல் ஒர்க் ஆஃப் இஸ் கமிங். மனுஷகுமாரின் சகல மகிமையோடு வல்லமையோடு வரப்போகிறார். எப்போங்க வரப்போறார், அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும், அவர் எப்படி வரப்போறார், அவர் எது வந்து முக்கியமா என்ன செய்ய போறார், அதுதான் நாளை பார்க்க போறோம். முதல்ல அது எப்பங்க வரப்போறார், 29வது வசனத்துல அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, இமீடியட்லி ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் ஆஃப் தோஸ் டேஸ். ஆண்டவர் எப்போ வருவார், எத்தனை பேர் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு உங்களை கேட்டோம்னா நீங்க எல்லோருமே ரெண்டு கையும் உயர்த்துவீங்க. ஏன், எல்லாருக்குமே ஆர்வம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்வத்தை அறிந்த கள்ள போதகர்கள் எப்ப பாரு டேட்டை குறிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லைங்களா, இப்ப வருவார் அப்ப வருவாருன்னு டேட்டை சொல்லி ஊரை ஏமாத்தி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா 36வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, அந்த நாளையும் நாலு வேலையும் ஒருவனும் அறியான், தேவ தூதர்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாதுன்னார். யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவே சொன்னார் தேவ குமாரன் தன்னுடைய மானிடத்திலேயே அது எனக்கு தெரியாதுன்ற. அவரை மாதிரி பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவங்க, பிதாவுடைய சித்தத்தை வெளிப்பாடு அறிந்தவங்க வேற யாரும் இல்லை. அவரே எனக்கு தெரியாதுன்னும் போது மனுஷருங்க என்ன அகங்காரம், சில நேரத்துல இந்த டேட்ல வருவார் அந்த வருஷத்துல வருவாருன்னு குறி சொல்ற மாதிரி டேட்டை குறிப்பிடுறது, அது ஒரு தேவ தூஷணம் பாருங்களேன், இட்ஸ் வெரி ராங். ஆனா நீங்க பாஸ்டர் ஒரு தலைப்பு கொடுத்தீங்களே அவருடைய வருகையின் காலம் என்ன அப்படின்னு, நான் எந்த மாதிரி தலைப்பு கொடுத்தேன்னா அவருடைய வருகையினுடைய ஒரு சீக்வென்ஷியல் டைமிங், சீக்வென்ஷியல் டைமிங், வரிசையான காலம், ஒரு காலத்துக்கு அப்ப ஒன்னு நடந்த பிறகு அவர் வருவார் அப்படின்ற ஒரு சீக்வென்ஷியல் டைமிங் இருக்கு. எப்ப வருவாருன்னு தீர்மானமா டேட் இதை பத்தி இல்லை, எது ஆன பிறகு அவர் வருவார் அப்படின்னு இந்த வசனம் சொல்றதுனால நான் சொல்றேன். அவர் எப்ப வருவார், அந்த சீக்வென்ஷியல் டைமிங் என்ன, சில காரியங்கள் நடக்கும், சில வரிசை பிரகாரமா நடக்கும், அது நடந்த பிறகு அவர் வருவார். இந்த வசனம் என்ன சொல்லுது, எப்ப வருவாருங்க, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே, அது டைம் தானே சொல்லுது, அந்த டைமிங் தான் நான் சொல்றேன். அந்த வசனம் ஒரு உபத்திரவம் காலத்தின் நடுவுல வருவார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அமெரிக்காவில் உற்பத்தியான இந்த டிஸ்பென்சேஷனல் போதகம் கிறிஸ்துவுக்காக எந்த பாடையும், அது கிறிஸ்தவ நாடா இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்காக பாடம் அனுபவிக்கிறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. பாகிஸ்தான் மாதிரி, சிரியா மாதிரி, ஆப்கானிஸ்தான் மாதிரி கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன, எல்லாம் சந்தோஷம் நிம்மதி ஆசீர்வாதம். ஆனால் பைபிளில் உபத்திரவம் போட்டிருக்கேன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இயேசு ரகசியமாக வந்து உபத்திரவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களை கூட்டு போயிடுவார்னு ஒரு போதகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த போதகத்தின்படி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்கள், அந்த காலம் உபத்திரவம் எப்ப தெரியுமா, 7 வருஷம் உபத்திரவம் வரும், 3.5 வருஷம் ஆலயத்தை கட்டப்படும், அந்தி கிறிஸ்து வருவான், அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவம் வரும், அதுக்கப்புறம் அவர் வருவார் அப்படின்னா இந்த பகுதியில் அதை பத்தி போட்டு போடவே இல்லையே பாருங்களேன். உபத்திரவ காலம் உடனே அது அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா என்ன இந்த உபத்திரவம், இந்த உபத்திரவ காலம் என்ன, உதாரணத்துக்கு ரெவலேஷன் 7:9 பாருங்களேன், அதுல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு. நம்ம இந்த உபத்திரவ காலம் என்னன்னு படிச்சுட்டு வர்றதுக்கு புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாகவே அவங்க என்ன சொல்றது, 7 வருஷ காலத்துல வெறும் யூதருங்க முக்கியமா ரட்சிக்கப்படுவாங்க, அந்த யூதர்ங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவாங்க அந்த உபத்திரவ காலத்துல அப்படின்றாங்க. ஆனா அந்த உபத்திரவ காலம் என்ன படிங்களா, 9வது வசனம்,
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களில் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் திருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
பாருங்க, ஒரு கூட்டம் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, சகல தேசமும் சகல கோத்திரமும் சகல பாஷைக்காரர்களும். நிச்சயமா இவங்க யூதர்கள் இல்ல இல்லைங்களா, கிளியரா தெரியுது யூதர்கள் இல்ல. இவங்க யாரு? 14வது வசனத்துல யோவான் வந்து அந்த எல்டரை கேட்கிறாரு. அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் என்ன?
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னா யாரு? இவங்க சகல ஜாதிக்காரர், சகல பாஷைக்காரர்கள், உலகத்திலிருந்து எல்லாரும் வந்தவங்க. வெறும் யூதர்கள் மாத்திரம் இல்ல. பாருங்களேன், இந்த மகா உபத்திரவ நாள்ல வெறும் யூதர்கள் ஒண்டித்தான் வருவாங்க. யூதர்கள் பைபிள் அப்படி சொல்றதே இல்லை. இதுவே சொல்லுது, எல்லா ஜாதிக்காரு. அப்படின்னா இந்த உபத்திரவ காலம் என்னங்க? இந்த உபத்திரவ காலம், அந்நாட்களின் உபத்திரவ காலம்னு ஆண்டவர் சொல்லும் போது, நம்ம ஏற்கனவே படித்த அந்த இடைவேளை காலம், அந்த இடைவேளை காலம், இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இருக்கக்கூடிய நடு காலத்துக்கு இன்னொரு பேர் வந்து உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் ஏன்? 9வது வசனத்திலே என்ன சொன்னாரு? அந்த காலத்தை பத்தி ஒரு குணாதிசயம். அப்பொழுது, அப்பா நான் போன பிறகு என்ன நடக்கும் இந்த இடைவேளை காலத்தில்? அப்பொழுது உங்களை எதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க? 9வது வசனத்தில், அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு, அதே வார்த்தை tribulation, உபத்திரவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல தேசத்தாலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள் அப்படின்னு அந்த சூழ்நிலையை இயேசு விளக்கி, விரிவான விசுவாச துரோகம் நடக்கும், அநேகர் இடரல் அடைவாங்க, ஒருவர் ஒருவரை காட்டி கொடுப்பாங்க, அநேக கள்ளதீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் பெருகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இதுதான் அந்த காலம். அந்த காலத்தினுடைய இப்போ உடனடியா இமீடியட்லின்னு போட்டிருக்குதுங்களே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது. அந்த உபத்திரவ காலத்தின் ஒரு தன்மை 8வது வசனத்தில் என்ன சொன்னாரு? வேதனைகள், கர்ப்ப வேதனைகள் ஆரம்பம். அது உடனே வந்துடாது, கர்ப்ப வேதனை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உச்சக்கட்ட ஒரு வேதனை வரும். அந்த மாதிரி இந்த உபத்திரவ காலத்தின் உச்சக்கட்ட ஒரு நிலை வரும், எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இடைவேளை காலத்தினுடைய உச்சகட்டம். அந்த உச்சகட்டம் நடக்கும் போது, அது நடக்கும் போது தான் அவர் வருவார். அதைத்தான் சொல்றது இடைவேளை காலம். எப்போ அந்த ட்ரிபுலேஷன், இந்த இடைவேளை காலம் உச்சகட்டத்தை அடையும் போது, ஒரு கிளைமேக்ஸ் அடையும் போது, கர்ப்ப வேதனையின் ஆரம்பம் ஒரு உச்சகட்டத்தை அடையும் போது அவர் வருவார். இமீடியட்லி அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப விவாதம் இருக்கு. ஆனா அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஷேடோவிங் லாங்குவேஜ். தூரத்துல இருந்து தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் போது, ஒரு மலை உச்சிகளை பாக்குற மாதிரி, மலையை ஒரு மலை இன்னொரு மலை கிட்ட இருந்து பல மைல் தூரம் இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த உச்சிங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வரப்போற காலத்தை பார்க்கும் போது, அந்த கால நீளத்தை பத்தி பேசல, ஒரு பீக் இன்னொரு பீக் 1, இது நடக்கும், இது 2 நடக்கும், 3 நடக்கும் சொல்லிட்டு போற. பாருங்களேன், அந்த பீக் நீளத்தை பத்தி இல்ல, சீக்வென்ஷியல் டைமிங் வாங்க, ஒன்னுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத சொல்லும் போது, எப்பங்க அவர் வருவாரு, எதுக்கு அடுத்த பிறகு அவர் வருவாரு? இந்த இடைவேளை காலம் இருக்கும், இந்த தேவன் நியமித்த அந்த இடைவேளை காலம் ஒரு உச்சகட்டத்தை அடைந்த உடனே அவர் வருவார். அதான் அவர் சொல்றது. பாருங்களேன், தேவன் நியமித்த மனிதகுமாரன் இமீடியட்டாக அந்த இடைவேளை காலம், உபத்திரவ காலம் இன்னொன்னு சொல்லலாம், அந்த காலம் உச்சக்கட்ட ஒரு நிலையில் அடைந்த போது உடனடியா அவர் வருவார். ஓகே, அதான் அந்த அதுக்கு விளக்கம். ரெண்டாவதாக அவருடைய வருகைக்கு இருக்கக்கூடிய முன்னோடிகள் என்ன? ஒரு ராஜா, ஒரு பெரிய அரசன், பெரிய வெற்றியை சம்பாதிச்ச உடனே அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊர்வலம் போகும் இல்லைங்களா. முதல்ல அவர் அறிவிப்பாங்க, ராஜ 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 மார்த்தாண்டன், அவரை பத்தி பேரெல்லாம் வரும், நீண்ட அவங்க அப்பா பேர் தாத்தா பேரெல்லாம் சொல்லிட்டு போவாங்க, அவர் செஞ்ச சாதனைகளை அறிவிப்பாங்க, மியூசிக் வரும், பேண்ட் வரும், என்னென்னவோ. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் கொள்ளை, அவர் என்னென்ன கொள்ளை அடிச்சாருன்னு வரும், அவரு எத்தனை பேர் அடிமை பிடிச்சாரு எல்லாம், ஒரு பெரிய ஊர்வலம் வந்த பிறகுதான் கடைசியில ராஜா வருவார். அதெல்லாம் முன்னோடிகள் ராஜா வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த ராஜாதி ராஜன் உலக வரலாறு கிழித்து எல்லோர் கண்களுக்கும் தென்படுவதற்கு முன்பதாக சில முன்னோடிகள் இருக்கு. பாருங்களேன், அவர் அனுப்புற முன்னோடிகள் என்ன? 29வது வசனம், அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே முதல் முன்னோடி, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். என்னங்க முன்னோடிகள்? முதலாவது விண்ணுலக இருள், விண்ணுலக இருள். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைட்ஸ் ஆஃப், எல்லா லைட்ஸ் ஆஃப். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோம், வெளிச்சம், காலையில் எந்திரிச்சோம், சூரியன் வந்துச்சு. அன்னைக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் சைன், புள்ளி சூரியன் அந்தகாரப்பட்டுரும். சூரியனே இருளை நட்சத்திரம் தன் வெளிச்சத்தை கொடுக்காது. வெளியில ஜன்னல்ல இருந்து பாருங்க, அதான் சூரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் அவர் வரும்போது இருக்காது. பிச் டார்க், எகிப்துல எப்படி மூணு நாள் இருள் இருந்துச்சோ, உணரக்கூடிய இருள், ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு இருள். பகலை ஆழ்வதற்கு சூரியனையும் இருளை ஆழ்வதற்கு சந்திரனை படித்த எல்லாத்தையும் அழித்து விடுகிறார். உலகமே ஒரு டஞ்சன் மாதிரி மாறிடுது. ரெண்டாவது என்ன நடக்குது? ஒரு ஒரு காஸ்மிக் டிஸ்ரப்ஷன், எல்லாமே தகர்க்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அந்த சராசரம் தகர்க்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். என்ன? நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? ஒரு நட்சத்திரம் சைஸ் என்ன தெரியுமா? சில நட்சத்திரம் சன்னோட பெருசு. அந்த நட்சத்திரங்கள் விழுமா? வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு அர்த்தம். யார் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? நான் ஏதாவது உலகம் தள்ளிட்டு போலாம், யார் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? இது வரைக்கும் நடந்திருக்கா? கற்பனை பண்ணியிருக்கிறாங்களா? இது நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நசைக்கப்படும். சரி, தலை தெரிஞ்சுக்கிட்டு லூக்காவது ஏதாவது கொஞ்சம் புரிய மாதிரி சொல்றாரா அப்படின்னு லூக்காவுக்கு திருப்பி பார்த்தேன் நானு. இன்னும் பயத்தை தான் படுத்துறாரு. 21:25 பார்த்தீங்கன்னா, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகுமா? சமுத்திரமும் அலைகளும் முழக்கம் இடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்க பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். வீக் வேர்டு, நின்று போகும், ஷட் டவுன் ஆயிடும். மனுஷனுடைய இருதயம் வேலை செய்து விட்டுறோம், சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மேகத்தோடு வருவார் அப்படின்னு ரொம்ப டிராமாட்டிக், ரொம்ப பிரம்மாண்டமான சீன். சந்திரன் சூரியன் இருளாய், நட்சத்திரங்கள் விழுந்து, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு, உங்களால் யோசிக்க முடியுமா? பூமிக்கு என்ன ஆகும்னு யோசிக்க முடியுமா? கொந்தளிப்போம், சமுத்திரம் கொந்தளிப்போம் ஏற்படுமா? அப்படி எல்லாம் நட்சத்திரங்கள்லாம் விழுவும் போது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த வானத்தின் சத்துவங்கள் இந்த உலகத்தை கடந்து கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆர்பிட்ல வேதம் என்ன சொல்லுது? அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அதெல்லாம் தாங்கி நிற்கிறார். ஆனா ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? அதை விட்டுற போறார். அதை விட்ட உடனே, அதுதான் இங்க உடனே, அதை விட்ட உடனே கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் நம்ம சொல்றோம், காமெட்ஸ் இதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் ஒரு ஒரு தாறுமாறான விதத்துல, ஒரு அதறி புதறின்னு வாங்க அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிட்டு, ஒன்னு அலமோதிக்கிட்டு, ஸ்டார்ஸும் அதுவும் இதுவும் இடிச்சு, அங்கேயும் இங்கேயும் கட்டுப்பாடு இல்லாம ஒன்ன ஒன்ன இடிச்சுக்கிட்டு போகுமா? வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்பட்ட அந்த சராசரமே ஒரு நம்ப முடியாத விதத்துல ஒரு அதிர வைக்கப்படும், ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் வாங்க. யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அதெல்லாம் நம்ம யோசிக்கத்தான் முடியாது. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் வந்து, நம்ம பூமியில வந்து சில நேரங்களில் புயல் வருது இல்லைங்களா, அது வருது, அங்க இது வந்துருச்சு, அந்த ஓஷன்ல இது வந்துச்சுன்னா சென்னையில ஒரே மலை, பெங்களூர்ல ஒரே இருள், அதெல்லாம் என்ன தெரியுமா? வெறும் காத்து தான். பூமி மேல காத்து அடிச்சாவே நமக்கு புயல் வந்துருது. அந்த ஓஷன்ல காத்தடிச்சாவே ஒரு ஹரிக்கேன் சூறாவளி வந்துருது. காத்தடிச்சாவே அப்படி நமக்கு வருதுன்னா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வெலிகோஸ்கி அப்படின்றவர் ஒரு எழுதி இருக்கிறாரு, அவர் கற்பனையா எழுதி இருக்கிறாரு. என்னன்னா பூமியின் மேல ஒரு ஏதோ ஒரு காமெட்டோ ஏதோ வந்து தொடக்கூட வேண்டியதில்லை, பூமி பக்கத்துல வந்து பூமி ஓடுற அந்த சுத்துற அந்த ஆக்சஸ்ல ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்னோ பாயிண்ட் டூவோ தள்ளி இருச்சுன்னா, அது ஒரு ஆக்சஸ்ல ஓடிக்கிட்டு ஒரு ஃபிராக்ஷன் தள்ளி இருச்சுன்னா என்னென்ன நடக்கும்ன்ற, அது பக்கத்துல தொடக்கூட அந்த பக்கத்துல ஓடுறதுனால கொஞ்சம் பூமி இப்படி அசைஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமா, உடனடியா பூமி முழுவதுமாக பெரிய பூகம்பம் அதிர்வு ஏற்படும், தண்ணியும் காத்துனுடைய மிக்சர் மாறி போவும், பூமி முழுவதுமாக சூறாவளி ஏற்படும், சமுத்திரம் எல்லா கான்டினென்ட்ஸ நிரப்பும், அது நிரப்பி மண் தண்ணி காத்து கடல் மிருகங்கள்லாம் மீன்கள்லாம் பூமியில வந்து விழுவோம், உஷ்ணம் மிகவும் அதிகமாறுதுனால பாறாங்கள் எல்லாம் உருகி பெரிய எரிமலைகள் பல இடங்கள்ல ஏற்படும், எரிமலை குழம்புகள் வந்து அந்த பூமியின் அந்த பிஸ்டஸ் அதெல்லாம் வந்து பல இடங்கள்ல பூமி இடத்துல வெடிக்குமா எரிமலைகள், மலைகள் எல்லாம் பல நேரம் அது டில்ட் ஆகுறதுனால மலைகள் வந்து ஒரு மலை இன்னொரு மலை மேலே இடிச்சு சில மலைகள் சமுத்திரத்தில் விழுந்து பல புலைவுகள் பல சுனாமி ஏற்படும், இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் டில்ட் ஆகும் இல்லைங்களா, அது பூமி அதிரும் போது டில்ட் ஆகும் போது பல ஏரிகள் தண்ணி இல்லாம ஆயிரும், ஆறு ரிவர் பெட்ஸ் இல்லைங்களா, ஆறு படுகை படுகைகள்னு ஆற்று படுகைகள் அது எல்லாமே இடம் மாறி போவோம், ரிவர் பெட்ஸ் எல்லாம் இடம் மாறி போவோம், பல பூமியின் இடங்கள் மனுஷர்ல வாழ்கிற இடங்கள் எல்லாம் அதெல்லாம் சமுத்திரத்துக்குள்ள ஸ்லிப் ஆயிடும், அந்த அதிர்வு ஏற்படுறதுனால காட்டுல இருக்கிற பல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்க, சில காத்தடிச்சாவே இப்ப பிடுங்கி வந்துருது, இந்த அதிர்வு ஏற்பட்டா என்ன ஆகும், பல ஃபாரஸ்ட் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடும், ஏன்னா வேரோடு பல மரங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு இது எல்லாமே எப்ப நடக்கும், பல சமுத்திரங்கள் வந்து வனாந்திரமா மாறி போகும் தண்ணி எல்லாம் போய் வெறும் ஒரு ஃபிராக்ஷன் டில்ட் ஆனா இப்படி நடக்கும்ன்ற. அப்பனா சூரியன் அந்தகாரப்பட்டு வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்பட்டு நட்சத்திரங்கள் விழுந்தா என்ன ஆகும், நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம், யோசிக்கவே முடியாது, கொஞ்சம் டில்டானாவே நம்மளே டில்ட் ஆயிடுவோமே, இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதிர வைக்கக்கூடிய காரியங்கள், பயங்கரமான காரியங்கள், சந்திரன் இல்ல சூரியன் இல்ல, சூரியன் எல்லாம் எப்படிங்க நம்ம இருக்கிறது, நம்முடைய டெம்பரேச்சர் எல்லாம் என்ன ஆகும் யோசிக்க முடியுமா, டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்றது, மூன் அதனுடைய லைட் கொடுக்கலன்னா இப்ப நம்மளுடைய கடல் வேவ்ஸ் எல்லாம் மூணு தான் டிசைட் பண்ணுது, ஹை டைட்ஸ் லோ டைட்ஸ் எல்லாம் மூணு தான், அந்த சந்திரனே வெளிச்சம் கூடாம போச்சுன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான சுனாமிகள் ஏற்படும், ரெவலேஷன் அதான் சொல்லுது வானத்தை ஒரு சுருள் போல உருட்டி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு அத்திமலம், அத்திமலம் நம்ம பார்த்துருக்க முடியாது, நம்ம என்ன மரம் பார்த்துருக்குறோம், ரீசெண்டா நான் ஒரு கஸ்கசா மரம் பார்த்தேன், அது பழம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தை அசைச்சோம்னா பழம் எல்லாம் எப்படி விழுவோம் கீழே, அந்த மாதிரி ரெவலேஷன்ல போட்டிருக்க அத்தி மரம் ஃபுல்லு பழங்கள் நிறைஞ்ச மலத்தை அசைச்சோம்னா அந்த பழம் எப்படி விழுவோம், அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் விழுவோம் பூமியின் மேல, சொல்லி முடியாத சிதைப்புதல் குழப்பம் ஏற்படும், மிக பிரம்மாண்டமாக பேரழிவு ஏற்படும், எந்த அளவுக்கு பேரழிவுனா லூக்கா என்ன சொல்றாரு, மனிதர்கள் உடைய இருதயம் நின்று போவோம், பயத்திலேயே திகிலேயே நின்று போவோம், அங்கங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நின்று போவோம், பயங்கரமான அதிர்வுகள் ஏற்படும், இதுதான் அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்னோடிகள் முன்னோடிகள். இந்த பாஷை சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கொடுக்காது, நட்சத்திரங்கள் விழும், பல ஏற்பாடுல பல புத்தகங்கள்ல நீங்க பார்க்கலாம், படிக்கும் போது பல ஏற்பாடு ஐசாயால ஜோயல்ல எசேக்கியல்ல ஆகாயில ஆமோஸ்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், அது எல்லாமே ஒரு தேசத்தின் மேல வருகிற நியாய தீர்ப்பை சொல்லும் போது ஐசாயா இந்த பாஷையை பயன்படுத்துறார், ஏன் ஒரு விதத்துல அந்த தேசத்தின் மேல வருகிற நியாய தீர்ப்பை சொன்னாலும் அந்த ப்ராபெட்டிக் ஃபோர்ஷேடிங்ல வரப்போற நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்பதை குறிப்பிடும் வண்ணமாகத்தான் அவங்க சொல்றாங்க. பாருங்களேன், சூரியன் அந்தகாரப்படும், வரப்போற நியாய தீர்ப்பு வரப்போது என்பதை தான் அவங்க குறிக்கிறதாக அவங்க நம்ம சொல்றத பார்க்கலாம். சில பேர் வந்து இதெல்லாம் லிட்டரலா நடக்காதுங்க, இதெல்லாம் அடையாள மொழி, சூரியன் அந்தகாரப்படும் அடையாள மொழியத்தான் நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா ரெண்டு பேதுரு மூணாவது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற வண்ணமா இருக்கும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதலம் வெந்து உருகி போகும், பூமியில் அழிந்து பூமியின் கிரியைகள்லாம் எரிந்து அழிந்து போகும். இதெல்லாம் அடையாளமா சொல்றாரு பேதுரு. இல்ல, இது நடக்கும், லிட்ரலா நடக்கும். அதை தான் நம்ம இங்க சொல்றத பாக்குறோம். பெரிய பேரழிவு, பெரிய அழிவு நடக்கும். சூரியன் அந்தகாரப்படும். ஓகே, ரெண்டு காரியம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் எப்ப வருவார்? உபத்திரவ காலம் முடிந்து வருவார். அவர் வருவதற்கு முன்னோடிகள் என்ன? சூரியன் அந்தகாரபுரம், சந்திரன் ஒளிய கொடுக்காது, நட்சத்திரங்கள் எல்லாம் விடுவோம், பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதை பார்த்துருக்கணும். அடுத்ததாக ஆண்டவருடைய வருகையின் தன்மை என்னங்க? எப்படிங்க வருவார்? எப்போ வருவார்? அவர் வரத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தோம். அவர் வரும்போது எப்படி வருவார்? முதலாவது அவருடைய வருகை பர்சனலா இருக்கும். பர்சனல், சில பேர் அவருடைய பிரசன்னம் வரும், அது வரும்னு இல்லை. முழுமையான தெய்வீகத்தோடு மானிடத்தோடு தான் வருவார். மகிமைப்படுத்தின தேவ குமாரனாக வருவார். 30-30 வசனம், அப்பொழுது மனுஷ குமாரனுடைய அடையாளத்தில் வானத்தில் காணப்படும். மனுஷ குமாரனுடைய அடையாளம் அப்படின்னா என்ன? இந்த சர்ச் ஃபாதர்ஸ், கிறிஸ்தோஸ்தம், சிரில், ஓரிகன்லாம், அவங்க எல்லாம் கொஞ்சம் கெத்தலிக்க நோக்கி போயிட்டு இருந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அடையாளம்னா என்ன தெரியுமா? பெரிய பிளாஷா ஒரு சிலுவையின் அடையாளம் வரும், மேல இடி அடிக்கிற மாதிரி சிலுவையின் அடையாளம் வரும்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அது வேதத்துல இல்ல. அப்படி எல்லாம் சொல்றது அடையாளம்னா என்ன? அவருடைய அவருடைய வெளிப்பாடு, அவரே தான் அதுக்கு அடையாளம் இல்லைங்களா. அவங்க என்ன கேட்டாங்க? உங்களுடைய வருகையின் அடையாளம் என்ன? அப்ப நானே வருவேன், நானே வருவேன். ஒரு அடையாளம்னு பைபிள்ல பயன்படுத்துற அநேக நேரத்துல இயேசு கிறிஸ்து அற்புதங்களுக்கு அடையாளம்னு சொல்லப்படுது. அடையாளம் இயேசுவை குறிக்கிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற, தன்னுடைய அடையாளத்தை காட்டுகிற, அவர் தான் தெய்வம்னு காட்டக்கூடிய அடையாளங்கள். அந்த அடையாளம் அங்க வரும். அதுல மகிமையோடு அவர் வருவார். அந்த வெற்றியின் அடையாளத்தோடு அவர் வருவார். ரெண்டாவது, அவர் வருகை எல்லோரும் காணும் விதத்துல இருக்கும். அந்த வசனத்தை பாருங்களேன், அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. ரகசியமா வருவார்னு எங்கேயாவது இந்த அதிகாரம் இயேசுவே சொல்லி இருக்கிறாரா? நான் ரகசியமா வரப்போறேன் அதிகாரத்தில் இல்லையே. எல்லோரும் காணும்படிக்கு இருக்கும் அவருடைய வருகை. எப்படி? அந்த மகிமையை காண்வாங்க. தேவனுடைய மகிமை இதுவரைக்கும் யாருமே கண்டதில்லை இல்லைங்களா. ஆதாம் அவருடைய ஒரு ஒரு கிளிம்ஸை தான் பார்த்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க அந்த மேகத்தோடு வருகிற அந்த அடையாளத்தை பார்த்தாங்க. இது வரைக்கும் தேவனுடைய மகிமை மோசே நீ பார்த்தா செத்துருவேன்ட்டாரு இல்லைங்களா. பின்னாடிதான் காமிச்சாரு. இயேசு கிறிஸ்து வரும்போதும் தாழ்மையின் கோலத்துல அவருடைய மகிமை மறைந்திருந்துச்சு. ஆனா முதல் தடவை முழு உலகமும் தெய்வ மகிமையை பார்க்க போது பாருங்களேன், அந்த மகிமையின் அடையாளத்தை பார்க்க போடு. ஒரு அடையாளம் கண்டு கொள்ளுகிற விதத்துல முழு மகிமையோடு அந்த சராசரமே பார்க்கும்படிக்கு. ரெவலேஷன் 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். எல்லா கண்களும் அவர் காணும். அவருடைய வருகை மிகவும் மாட்சிமை உள்ளதாக, மிகவும் அதிரத்தக்கதாக இருக்கும். மிகவும் மாட்சிமை உள்ளதாக, அதிரத்தக்கதாக இருக்கும். பாருங்களேன் அந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு மேகங்களோடு. மேகங்கள் எந்த வசனம் அவருடைய வருகையை பற்றி? தானியல் எடுத்தாலும், யோவான் எடுத்தாலும், ரெவலேஷன் எடுத்தாலும் மேகங்களை கொண்டு வருது. ஏன் மேகம்? மேகம்னு சொல்லும் போது யூதர்களுக்கு தெரியும் அது மேகம் எப்ப பாரு ஆண்டவருடைய ஷெக்கினா பிரசன், அவருடைய மகிமையான பிரசன். இல்லைங்களா? மேகத்தோடு தான் வந்து அவருக்கு அவர்களை நடத்தினார். மேக ஸ்தம்பமாக அந்த ஆலயம் கட்டின பிறகு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல மேகம் வந்து அங்க நிழலிட்டது நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கும் போதும் அந்த மலுரூப மலையிலையும் மேகம் வந்துச்சு இல்லைங்களா? கடவுளுடைய பிரசுத்தம் யூதர்களுக்கு தெரியும், அது சாதாரண மேகம் இல்லை, மிக பிரகாசம். இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி பிரகாசமான மேகம். அந்த வேதமே சொல்லுது மேகம் வந்து அவருடைய ரதம். நம்ம எல்லாம் கார்ல போற மாதிரி ஆடி கார், அதுல அவருக்கு இருக்கிற பெரிய கார் வந்து ரதம். அந்த ரதத்துல வருவார். ரைட்ஸ் ஆன் த சேரியட்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் வேதம் சொல்றத பார்க்கிறோம். அந்த மாதிரி அவர் வருவார், மேகங்களோடு வருவார், மிகுந்த மாட்சிமையோடு. யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் பயந்து நடுங்கி உயிரே இதயமே நிக்கிற நேரத்துல யோசிச்சு பாருங்க, முழு உலகமே இருளாயிருச்சு. இருளா இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட்ல படால் வெளிச்சத்தை அடிச்சுச்சுன்னா அந்த பிரகாசமான வேகத்துல அவருடைய பிரசன்னத்தோடு வரும்போது எப்படி இருக்கும்? வேற மக்கள் வேற என்னதான் பண்றது, என்னதான் பார்ப்பாங்க அந்த இருள். அதனாலதான் கண்கள் யாவும் அவரை காணும். ஏன்னா டிவி எல்லாம் பாக்குறதுக்கு கரண்ட் இருக்காது, வேற எதுவும் பாக்குறதுக்கு வேற லைட்டே இல்ல. ஒரே இடத்துல கண்கூசுற மாதிரி லைட். மகிமையோடு அவர் வானத்தை கிழித்து கொண்டு சுருளை போல உருட்டி சகல மாட்சிமையோடு சகல வெளிப்பாடோடு அவர் வெளிப்படுவார். வெளிப்படுவார், கண்கள் யாவும் அவரை காணும். மிக அதிரத்தக்க விதத்துல வருவார். அது பாருங்களேன், வல்லமையோடு. முதல் தடவை அவர் வரும்போது பலவீனத்துல தான் வந்தார். மனுஷகுமாரனாக இல்லைங்களா, சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் பிடிச்சி அடிக்க முடியும், துப்ப முடியும், அவமானப்படுத்த முடியும், அந்த நிலைமையில தான் அவர் வந்தார். பலவீனத்தோடு நம்ம சார்பில் மீட்பை சம்பாதிப்பதற்கு வந்தார். ஆனா இப்ப வரும்போது அவர் முழு மகிமையோ வெளிப்பாடோடு வருவார். அவருடைய வல்லமையை பார்க்க முடியுமா? மிகுந்த வல்லமையோடு, பவர். என்ன பவர்? சூரியன் சந்திரன் லைட் ஆஃப் பண்ணிட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் விழு வச்சுக்கிட்டு அந்த சராசரத்தைய உருளை வச்சுக்கிட்டு வர்றாருன்னா அதை விட ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் வேற எங்க பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க, அந்த சராசரமே உழுவுது, அப்போ பிரைட், எல்லா லைட்ஸ் ஆஃப். அப்படி வராரு, பயங்கரமான நட்சத்திரங்களாம் விழுவுது, கொந்தளிக்குது கடல். அந்த நேரத்துல பிரகாசத்து பவர், கிரேட் பவர் ஓடு வர்றார். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது? மகிமையோடு இல்ல, மிகுந்த மகிமையோடு. மிகுந்த கிரேட் க்ளோரி, கடவுளுடைய பரிபூர்ணங்கள் பிரகாசிக்கும் வண்ணமாக, அவருடைய குணாதிசயங்கள். நம்ம இரண்டாவது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா, அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், நித்தியமானவர், எல்லையற்றவர், புரிந்து கொள். அதெல்லாம் வெளிப்படுத்தும் போது உலகமே பார்க்கும்படிக்கு வருவார். அவருடைய மகிமையை பார்க்க முடியும், இதுவரைக்கும் பார்க்காத விதத்துல. மனுஷக்குள்ள மணிக்கு கடவுளையே பார்த்தது இல்ல, ஆனா நீக்கு பார்ப்பாங்க. தன்னுடைய உள்ளடக்கிய எல்லா மகிமையும் வெளிப்படுத்துற விதத்துல தேவகுமாரன், காட் மேன் வருவார். எத்தனை கோடிக்கணக்கான குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கு. இதுக்கு பேர் தான் தி அப்போகலிப்ஸ், தி ரெவலேஷன் ஆஃப் சன் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு. அதான் அவருடைய ரெண்டாவது. இது வரைக்கும் அவர் யாரும் பார்த்தது இல்லைங்க, விசுவாசிக்க என்ன தெரியும், நம்ம அவரை பார்த்ததே இல்லையா, பார்க்காம நம்புறவங்க இல்லைங்களா. சீஷர்களும் அவருடைய தாழ்மையின் கோலத்தை பார்த்தாங்க, ஆனா அவர் அன்னைக்கு தான் பார்க்குவோம். அவர் யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும், அவர் எவ்வளவு பெரியவர் அன்னைக்கு தான் தெரியும், இது வரைக்கும் தெரியாது. நம்ம வந்ததெல்லாம் யூகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டு இருக்கோம், வேதத்தின்படி ஓரளவுக்கு தெரியும். அவர் யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும், அந்த சராசரமே பார்க்கும் அன்னைக்கு. அவர் யார்? சகல மகிமையோடு அவர் வருவார். அதான் தீத்து 2:13 படிங்க, 2:13. சகல மகிமையோடு அன்னைக்கு யாருக்குமே டவுட் இருக்காது, இவர் தான் கடவுள், இவர் தான் சாட்சி. இன்னைக்கு டவுட், அவர் தான் கடவுள், அன்னைக்கு சாட்சாத் கடவுள், இவர் தான், இவர் தான் தெய்வம் அப்படின்னு ஒருத்தருக்கும் சந்தேகம் வராதபடிக்கு அவர் அன்னைக்கு வருவார். அன்னைக்கு யாருமே மறுக்க மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. கேள்வி, எந்த கேள்வியும் சந்தேகமும் அன்னைக்கு இருக்காது யாருக்கும். இப்ப எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, அன்னைக்கு இருக்காது உங்களுக்கு கேள்விகள். படிங்க 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், என்ன ஆனந்த பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு ஆனந்த பாக்கியம், முதல்ல ஒளிஞ்சுகிட்டு வந்தாரு, ரெண்டாவது பாக்கியம் ஒளிஞ்சுகிட்டு யாரும் பார்க்காத மாதிரி நம்மள கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டு போயிடுவாரு, அதான் ஆனந்த பாக்கியம். அதுல ஏதாவது ஆனந்த பாக்கியம் இருக்கா? என்ன ஆனந்த பாக்கியம் என்னங்க நம்மளுது? படிங்க தொடர்ந்து.
மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி.
The glorious appearing of a God. The glory, மகாதேவன் மகிமையோடு வெளிப்படுறது தான் நம்முடைய ஆனந்த பாக்கியம். நம்மள எல்லாம் கேலி பண்ணவங்களுக்கு வாயடைக்கும் படிக்கு, நம்ம எல்லாம் இவ்வளவு போய் நம்பி இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க எல்லோரும் புலம்பும் படிக்கு, அவர் வரும் படிக்கு தான் அது குளோரியஸ் அப்பியரிங். பாருங்களேன், மாட்சிமையோடு மகிமையோடு அதிரத்தக்க விதத்துல அவர் வருவார். இப்படி வருவாருன்னு அவர் சொன்னதுனாலதான் அவர் சிலுவையிலே அறிஞ்சாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவரை பிடிச்சிட்டு போய் சன்னிதிரிய சங்கம் வச்சுக்கிச்சு, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாரு? நீ தேவனுடைய குமாரனா எங்களுக்கு சொல்லு அப்படின்னு 26:64 கேட்கிற அவர் என்ன சொல்றாரு? நீ சொன்னபடிதான் நான் சகல மகிமையோடு மேகங்கள்ல வர்றத நீ பாப்பன. அவர் உடனே என்ன பண்ணாரு? துணிய கிழிச்சுக்கிட்டு, இதை விட நமக்கு என்ன வேணும்? கடவுளுக்கே உரித்த சிறப்புரிமையை தனக்கே உரிந்தது. அப்படி நான் வரப்போறேன், கடவுளா நான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு, போதும். இதை வச்சுதான் அவர் சிலுவையிலேயே அறையத்துக்கு மரண தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்படிதான் அவர் வரப்போறார். பாருங்களேன், அப்படிதான் அவர் வரப்போறார். ஓகே, அவருடைய வருகையின் கடைசி தன்மை என்ன? உலகத்தின் ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். 30 எல்லாரும் என்னங்க பண்ணுவாங்க? அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஸ்டேடியம்ல இருக்கிறாங்க கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு, எத்தனை பேர் சினிமா தியேட்டர்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் அங்கேயும் இங்கேயும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விக்ரம் வணங்கிட்டு இருக்காங்க, இந்து ராஷ்டிராவை மாத்த போறோம்ன்றாங்க, இஸ்லாம் கண்ட்ரியா மாத்த போறோம். எத்தனை வனாந்திர, எத்தனை ஊருங்க, எத்தனை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு வந்துட்டாருனா இப்படி என்ன போட்டிருக்கு? சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவா இருக்கு, நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. சகல கோத்திர, எந்த கோத்திரத்தையும் அவர் விட மாட்டார். எங்கேயோ காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எந்த கோத்திரமும் அவரை பார்க்கும். சகல கோத்திரத்தாரும், ஏன்னா எல்லாரும் கவனிக்கும்படிதான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் லைட்டை போட்டார். எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. சொல்லி முடியாத வேதனை, கற்பனை பண்ண முடியாத வேதனை. கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளோ எல்லாம் டான்ஸ் நின்று போவோம், எல்லாம் பாட்டு, எல்லாம் குத்து டான்ஸு, எல்லா டான்ஸும் அன்னைக்கு நின்று போவோம். எல்லாம் ஸ்டாப், எல்லாம் நின்று போய் முழு உலகமே அவரை காண்பார்கள். ஒரே பாட்டு தான், புலம்புவார்கள் புலம்புவார்கள். சரீரவிதமாக ஏன் புலம்புவார்கள்? ஏன் அவருடைய பரிசுத்தத்தை, கடவுளுடைய பரிசுத்தத்தை பரிசுத்தவான்கள் பார்க்கும் போதே அவங்க செத்தவங்க போல விழுந்துடுறாங்க. இவர் சகல மகிமையோடு, பெரிய மகிமையோடு வரும்போது இந்த சீர்கெட்ட பாவிகள் பார்த்து எப்படி நிக்க முடியும்? அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், நிக்கவா முடியாது? அது அவர் என்ன பவர்லயோ எல்லாரும் சாகாத படிக்கு பார்த்துக்குவாராம். போய் மலைகளும் குன்றுகள் கிட்ட போய் வேண்டுவாங்களாம், எங்க மேல விழுந்து எங்களை நசுக்கி அவர் கண்களுக்கு எங்களை மறைச்சிருங்கன்னு கெஞ்சுவாங்களாம். புலம்பு, புலம்புனா எப்படி புலம்புறதுன்னா, அப்படி புலம்புறத பார்த்துருக்கிறீங்களா? எங்கெல்லாம் மலை கிட்ட போய், நம்ம உங்க ஐயர் மலையில போய் அந்த மலையே எங்க மேல விழுந்துரு, இவ்வளவு நாள் உங்க மேல இருந்த கடவுளை நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், மலையே விழுந்து எங்களை நசுக்கிறோம், அவருக்கு முன்னாடி நாங்க நிக்க முடியாது, நிக்க முடியாது, புலம்புவா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சகல கோத்திரத்தார், எல்லா அரசியல்வாதிகள், பெரிய ரெவலேஷன்ல போட்டிருக்கு எல்லா பெரியோர் சிறியோர் சகல பேர், எத்தனையோ பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் நீங்க வந்துடுறேன், சீக்கிரம் வரேன், இந்த கொஞ்ச நாள் ஆகட்டும், வயசு வாலிபமா இருக்குது, அதுக்கப்புறம் இயேசு கிட்ட வந்துடுறேன், திடீர்னு வந்துட்டார்னா என்ன பண்ண போறீங்க? புலம்புவார்கள். அந்த நேரத்துல எத்தனை காரணங்கள் சொல்றீங்க இயேசு கிட்ட வர முடியாத இருக்கும்படிக்கு? அந்த காரணத்தை வச்சு திடீர்னு அவருடைய வருகை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு முட்டாளா இருந்துட்டீங்க, நித்தியமெல்லாம் போச்சு, நித்தியமெல்லாம் போச்சு, உங்க முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லையா? எத்தனை கோடி மக்கள் அவரை நிராகரித்தாங்க. மண்ணுல மண் புலம்புவார்கள்னா மண்ணுல பிறண்டு புலம்புவாங்க, நெஞ்சு அடிச்சுக்கிட்டு புலம்புவாங்க, மலைகளை பார்த்து வேண்டி புலம்புவாங்க, எல்லையற்ற தங்களுடைய முட்டாள்தனத்தை, கல்லையும் சிருஷ்டிகரை தொழுகிறது விட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்கல்ல, சூரியன் எங்கே இப்போ என்ன போய் எங்க போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க? அதையே இருள் பண்ணிட்டாரு இல்லைங்களா. சிருஷ்டிகரை தொழுறத விட்டு சிருஷ்டிப்பு தொழுதுகிட்டு நட்சத்திரங்களை வணங்குறது, அஸ்ட்ராலஜி பாக்குறது, ஸ்டார்ஸ் அதெல்லாம் விழுந்துருச்சு. எதை பார்ப்ப நீ இன்னுமே? எல்லாம் போச்சு. நீ எதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தியோ எல்லாம் போச்சு. எகிப்துல எல்லாத்தையும் போன மாதிரி இப்ப அவர்கிட்ட முன்னாடி நிக்கணும். அவர்கிட்ட டீல் பண்ண என்ன பண்ண போற? நீ யார் உன்னை காப்பாத்த போறாங்க? இதான் முன்னோடிகள் அவருடைய வருகை நேரம். அவர் வருகைக்கு இருக்கிற முன்னோடிகள் அவர் வருகையினுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். கடைசியாக மிக அருமையானது, அவர் வருகையின் மைய பணி என்ன? வந்து எத்தனையோ காரியங்கள் செய்யதான் போறாரு, உலகத்தை புதுப்பிக்க போறாரு, எல்லாரையும் நியாயம் சேர்க்க போறாரு. ஆனா இந்த வசனத்துல அவர் உடனே தான் சொல்றார், அதான் சென்ட்ரல் வேலை அவருக்கு, அதுக்குதான் வர்றார் இல்லைங்களா. வருகிறார், வரப்போறார். நம்ம ஒரு பாட்டுல வர்ற மாதிரி, எனக்காய் வருவா, என்னை கூட்டி சேர்க்க வருவார். நம்ம பாடிக்கிட்டே இருக்கு, 2000 வருஷமா சபை பாடிக்கிட்டே இருக்கு, உலகம் அதை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா நீ ஏமாந்து போமாட்டேன்றார். இங்க பாருங்களேன், அது ஒன்னதான் சொல்ற, வேற ஒண்ணுமே இந்த வசனத்துல இல்ல. 31வது வசனத்துல வலுவாய் ஜொலிக்கும் எக்கால சத்தத்துடனே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். ஏன்? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அவருடைய மையமான பணி என்ன? அவர் வரும்போது முதல் பணி என்ன? வந்த உடனே இது முடிக்கணும் முதல்ல, வேறெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது முடிக்கணும் முதல்ல. என்ன பாருங்களேன், அண்ட சராசரமே அதிர்ந்துகிட்டு இருக்குது, எல்லாம் திகல்ல ஆட்ட டக்கெல்லாம் ஆட்டெல்லாம் நின்றுகிட்டு இருக்குது. மனுஷகுமாரன் சகல மகிமையோடு வரும்போது உலகம் எங்கும் சுத்தி தெரிந்து ஒரு இடம் விடக்கூடாது, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை விடக்கூடாது, எல்லோரையும் கூட்டி சேர்ப்பார். எப்படி சேர்க்கிறார் அது? தேவ தூதர் மிகுந்த எக்கால சத்தத்துடன், எக்கால சத்தம் வானில் தொனித்துடுதே, அந்த சத்தத்துடன், அந்த சத்தம் கேட்ட உடனே பாருங்களேன். ஏன் எக்கால சத்தம்? எக்கால சத்தம் அவருடைய பிரசன்னத்தின் சத்தம் இல்லைங்களா. அது ஒரு கூடுகையின் சத்தம். பல ஏற்பாடுலாம் ஒரு கூடுகை, ஒரு அசம்பிளி கூட்டணும்னா எக்கால சத்தம் ஊதுவாங்க. அந்த எக்கால தேவ சத்தத்தை கூடும் போது எல்லா தேவ தூதர்கள் போய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பார்கள். எங்க ஒன்று சேர்ப்பார்கள்? எந்த பகுதி? பல புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த எல்லாரையும் தே வில் கேதர் அசம்பிள் தெம் கேதரிங் அன்டு ஹிம் வரும். எல்லாரையும் தன்னோடு ஒன்று சேர்ப்பார்கள். என்ன அழகு பாருங்களேன். இந்த உலகத்தெல்லாம் அழிக்க போறாரு, எல்லாம் அழிவு வரப்போகுது. முதல்ல என்ன நடக்க போது? தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து தன்னோடு சேர்ப்பார்கள். தன்னோடு கேதரிங் அன்டு ஹிம். 2 தெசலோனிக்கர் 2:1 அதான் சொல்லுது, கேதரிங் அன்டு ஹிம், அவரோடு ஒன்று சேர்ப்பார்கள். பவுல் சொல்றார், அவரோடு நாம் ஒன்று சேர்க்கப்பட்டு, அப்ப சேர்க்கப்படுறதுதான், இனிமே பிரிவே இல்லை, நித்தியமா அவரோடு நாம் இருக்க போகிறோம், அவரோடு நாம் இருக்க போகிறோம். பாருங்களேன், தான் இறக்கத்தோடு தன்னுடைய தாழ்மையின் கோலத்துல மிகுந்த பாடுல வாங்கின மீட்பின் எல்லா கிருபையின் ஆசீர்வாதங்கள் அதனுடைய முழுமை அவருக்கு அன்னைக்குதான் பலிக்க செய்யறாரு, அன்னைக்குதான் பலிக்க செய்யறாரு. மரணம் இல்லாத ஒரு சரீரம். இயேசு என்ன ரட்சித்துட்டாரு, ஆனா உடம்பெல்லாம் எனக்கு வியாதி இருக்குதேன்னு பாடுபடுற புள்ளைய, உனக்கு மீட்பு, அந்த சரீரத்துக்கும் மீட்பு இருக்கு. வாதி இல்லாத, மரணம் இல்லாத, வேதனை இல்லாத மகிமையான ஒரு சரீரத்தை அவர் கொடுக்க போறார் அன்னைக்கு. அதையும் வாங்கி இருக்கிறார் அவர், அன்னைக்கு கொடுப்பார் மரணம் இல்லாத சரீரம், பாவம் இல்லாத ஆத்மா, பாவமே இல்லாத ஆத்மா அது கொடுத்து அவரோடு நம்மளை மகிமைப்படுத்தி செத்த எல்லா பரிசுத்தவான்களும் தன்னோடு அவருடைய ஆத்மா வரும். செத்தவங்களாம் அவரோடு போய் சேர்றாங்க, அவரோடு அந்த ஆத்மா வரும்போது அவங்க சரீரமும் எந்திரிச்சு ஒன்றிணைக்கப்பட்டு, மரணம் இல்லாத சரீரம், பாவம் இல்லாத ஆத்மா ஒன்றிணைக்கப்பட்டு அவரோடு நாம் மகிமைப்படும். அதான் அவருடைய சென்ட்ரல் வேலை. அதைத்தான் இங்க குறிப்பிடுறார். மற்றது சொல்ல கூட இல்லை இந்த பகுதியில, மற்ற பகுதியில தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா. என்ன தீர்க்க தரிசன மீட்பின் வரலாறின் நோக்கமே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய மீட்பு தான். அதுக்குதான் அதுக்கு மீட்பின் வரலாறு. இல்லைங்களா? மீட்பின் வரலாறு. யோசிச்சு பாருங்களேன், உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற கிறிஸ்தவர்களை அன்னைக்கு ஆறு பாருங்களேன், எல்லா வார்த்தைகளை எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி போடுற, விசுவாசிகளை ஒன்று சேர்ப்பார்னு போட்டிருக்கலாம் இல்ல பாருங்களேன், எல்லாரையும் குத்தி காட்டுற மாதிரி யாரோ ஒன்று சேர்ப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க நம்ப மாட்டீங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களன்னு? அன்னைக்கு நம்புவீங்க, அன்னைக்கு நம்புவீங்க. எப்படிங்க கொஞ்சம் பேர் ஒன்றிய தெரிந்து கொள்ளலாம் மற்றவங்கள? அன்னைக்கு நம்புவீங்க. இங்க போ எத்தனையோ வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா எலெக்ட். ஏன் அன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்படுறாங்கன்னா அது நம்மனாலேயோ நம்ம செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லை, அவருடைய இறையாண்மை தெரிந்து கொள்ளுதனால், அவருடைய கிருபையின் மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருப்பதனால தான் இவங்க காப்பாற்றப்படுறாங்க, மற்றவங்க அழிக்கப்படுறாங்க இல்லைங்களா? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவருடைய மீட்பின் பணி முழுமை அடைகிற ஒரு காலம். யாரையும் விட மாட்டார் அவர். பாருங்களேன், எங்கேயாவது மூலையில் இருக்கிறாங்களா, நாலு திசைகள்லயும், பூமியின் நாலு திசைகள்லயும் போய் ஒருத்தரை விடல, எல்லோரையும் அவர் ஒன்று சேர்க்கிறார். பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? உலக தோற்றத்துக்கு முன்னதாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு, யாருக்காக? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர்களுக்காக உறுதியாக டெஃபினட்டாக பாடுகளை அனுபவித்தாரோ, யார் அவர் சுவிசேஷத்தை அனுப்பி திப்ப உறுதியாக அழைத்து நீதிமான்களாக்கி பிள்ளையா தத்தெடுத்து கொண்டு சத்தியத்தில் அவங்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு விடாமுயற்சியா தெரிஞ்சுக்கிட்டு வராரோ, அவர்களுக்காகத்தான் வராரு அவர். அவர்களை அந்த மீட்பின் அந்த சங்கிலியில, தங்க சங்கிலியின் கடைசி முழுமையை நிறைவேற்றுவதற்கு, என்ன, அவர்களை மகிமைப்படுத்துவதற்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் மீட்பின் ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். எவ்வளவு தான் இந்த உலகத்துல இயேசு மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறி போனாலும், எந்த அளவுக்கோ மாறிப்போகுது. சில பேர் எவ்வளவு குடிகாரன், வெறி பிடிச்சவன், சுயநலமா இருந்து இயேசு மீட்பு கிடைச்ச உடனே எப்படி எல்லாம் மாறி போறான், தேவதூதன் மாதிரி ஆயிடுறான். அதெல்லாம் ஒரு டிராப் தான் மீட்பு. அதோட முழுமை வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? அதுக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவர் வரும்போது நாம் அவரை போல் இருப்போம். அது முழுமை அன்னைக்குத்தான் வரப்போகுது. அது குளோரியஸ், அதுதான் செய்ய போறார். முதல் பணி அதுதான், ஆனா அதோடு நிக்கல, அவருடைய இன்னொரு பணியும் இருக்கு. என்ன? மத்தேயு 13 அந்த கிளைகள் கோதுமை ஓமையில அவர் சொல்றாரு, இதே தேவ தூதர்கள் முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்த உடனே இன்னொன்னு என்ன செய்வாங்களாம், 41 வசனத்துல சொல்லுது, எடரல் உண்டாக்குற சகல பேரியம், அக்கிரமம் செய்கிற சகல பேரியம் அவர்கள் பிடித்து அவர்களை கட்டி அக்கினி சூளையில் அவர்களை தள்ளி, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல அவங்களை தள்ளுவாங்க. அதே நேரத்தில் தான் நடக்கும். வேதம் அது சொல்லுது. இதோடு சைலண்டா நான் இருந்திருக்கலாம், ஆனா வேதம் அதை பத்தியும் சொல்லுது. பாருங்களேன், பெருமையா, அகங்காரமா, சுய திருப்தியில, நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேங்க, இயேசுவெல்லாம் எனக்கு தேவை இல்லைங்க, அவருடைய மீட்பெல்லாம் எனக்கு தேவை இல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு, சரி ரட்சிக்கப்படணும்னா கடைசியில சில பேர் சொல்லுவாங்க, சாகவும் தெரிஞ்ச உடனே சாகுற நேரத்தில் இயேசுவே என்ன ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்துட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுலாம் வாழ்றவங்க இருக்கிறாங்க சரிங்களா. கடைசி நேரத்தில் நான் இப்பெல்லாம் பாவம் செய்வேங்க, சாகும் போது என்ன செய்யணும் தெரிஞ்சிடும், ஐசியூலாம் கூட்டு போவாங்க, அந்த நேரத்தில் இயேசுவே என்ன ரட்சியும் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் எல்லா பாவிகளும் ரட்சிப்பை தள்ளின பாவிகள், கிளைகளாக விசுவாசிகள்னு பேரொண்டி ரசிக்கிட்டு நாடகம் போடுற எல்லாரையுமே இன்னைக்கு எல்லாரையும் ஒன்னா வளர விடுறார். ஆனா அன்னைக்கு எல்லாரையும் கட்டி, அதை நான் விளக்கணுமா, அது கோட் பண்ணாவே பயங்கரமா இல்லையா, அழுகையும் பற்கடிப்பும் எத்தனை காலம், எடைவிடாம நித்திய காலமெல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. ரெவலேஷன் அது தான் சொல்லுது, ராஜாக்களும் பூமியின் பெரியோர்கள் எல்லோரும் மலைகளே எங்க மேல விழுந்து ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினைக்கு எங்களை காப்பாற்றும். ஓகே, இதுதான் இதனுடைய விளக்கம். ஆண்டவருடைய சொந்த வாயாலேயே அவருடைய வருகையை பத்தி விளக்கப்படுறத பாக்குறோம். ஒரு புள்ள மாதிரி நானும் உளறி இருக்கிறேன், அதை பத்தி முழுசா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனோட நேரம் எப்போன்னு சொல்றாரு, அதனுடைய முன்னோடிகள் அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வரோன்றாரு, அவர் எப்படி வருவார், அதனோட தன்மைகளை பத்தி சொன்னாரு, அவருடைய மைய பணி என்ன அப்படின்னும் நமக்கு சொல்லி முடிச்சாரு. ரெண்டு பயன்பாடுகளை பார்த்து முடிப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி பல காரியங்கள் யோசிச்சு உங்களை குழப்பிக்காதீங்க. தோ வருகிறார், இது பாருங்க இஸ்ரேல் ஆலயம் கட்டப்படுகிறது, இதை பாருங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஒன்னா சேர்றாங்க, இதுதான் மார்க் ஆஃப் த பீஸ் அது இதுன்னு சொல்லி ஐயோ எவ்வளோ குழப்பம். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் அநேக பேர் இதெல்லாம் இது பின்னாடி ஓடிக்கிட்டு எது முக்கியமோ அதை விட்டுறாங்க, அதான் செய்யுது. இதெல்லாம் தசை திருப்புற காரியங்கள் தான். ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையை பொறுத்த அளவுக்கு எது முக்கியமோ அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது தான் நம்ம மனதையும் இருதயத்தையும் எப்பவும் ஆளும். அது போதும் நமக்கு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது தான் நம்ம மனசு ஆளும். என்ன சொல்லுது வேதம்? அவர் நிச்சயமாக வருவார், எல்லோரும் காணும்படிக்கு வருவார், அவருடைய வருகை அவருடைய வெற்றியின் சின்னமாக இருக்கும், அவருடைய மீட்பின் பணி வெற்றி அடைந்தது, அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் அந்த வெற்றி அவர் அடைந்து சாதித்தார். பாருங்களா, அநேக பேர் இயேசுவை பத்தி தப்பான 101 எண்ணங்கள், அதுக்கு வந்தார் இதுக்கு வந்தார், அவங்களா அவர் இயேசுவை வச்சுக்கிறது. அவருடைய வருகை தான் வெற்றி அடைந்தார். அவர் எதுக்காக வந்தாரோ அதுல வெற்றி வந்தது. சில பேர் என்ன பண்றாங்க, இயேசு அதுக்கு வந்தாருங்க இதுக்கு வந்தாருன்னு அவங்களா யூகம் பண்ணிக்கிட்டு அதுல அவர் தோத்து போனாருன்னு வாங்க. சில பேர் இயேசு வந்து சமாதான பிரபு, அதனால் போர்கள்லாம் நிறுத்த வந்தார், எல்லோ உலக சமாதானத்தை கொண்டு வந்து வந்தாருன்னு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிறது. ஏங்க இவ்வளவு போர் இருக்குது, இயேசு வந்து உலகத்துல பசியை ஆற்ற வந்தார், வியாதியை சுகப்படுத்த வந்தார். எத்தனை வியாதிகள், எவ்வளவு பேர் பசி பஞ்சத்துல இருக்கிறாங்களே. இயேசு பாருங்க எல்லாம் எப்படி தோத்துட்டார், எவ்வளவு வியாதிகள் உலகத்துல இருக்குது பாருங்களேன். இயேசு வந்து சமுதாயத்தை முன்னேற்ற வந்தார். அவங்க நினைச்சுக்கிறது இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இயேசு வந்தாரு. இதுக்கு வந்தாரு இயேசு, எதுக்கு வந்தாரு? பைபிள்ல ஒரு வார்த்தை இல்ல இயேசு இந்த உலகத்தை சமுதாயத்தை முன்னேற்றவோ போர்களை நிறுத்தவோ அதுக்கெல்லாம் அவர் வரல. அவரே சொன்னார் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியோ நடக்கும். அவரே சொன்னார் பஞ்சங்கள் நடக்கும், பூகம்பங்கள் நடக்கும். அவரே சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் அவர் பணி இல்லை. அவர் எதுக்கு வந்தார்? அவர் முதல் முதல்ல பறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு என்ன பேரிடணும்? இயேசு என்று பேரிடணும். அவருடைய பணி என்ன? தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார். அதுதான் அவருடைய வேலை. 101 காரியங்கள் இயேசு கொடுத்துடக்கூடாது. அவர் எடுத்துக்காத வேலைகளுக்கு அவர் கொடுத்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் வரல. அவரு தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார். அதான் அவருடைய மிஷன், அதான் அவருடைய மிஷன். இந்த ஏஞ்சல் அனௌன்ஸ் பண்ண விஷன், தன்னுடைய ஜனங்களை முற்றுமுடிய பாவத்தில் ரட்சிக்க வந்தார். உலக போரை நிறுத்த வரல, உலக பசிய ஆற்ற வரல, உலகத்துல தன்னுடைய ஆடுகளுக்காக வந்தார். பாருங்களேன், அதுல அவர் வெற்றி அடைந்தாரா? தன்னுடைய முதல்ல வந்தவுடன் அவர் செய்யறது என்ன? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்து அவர்களை மகிமைப்படுத்தி முற்றுமுழிய, இன்னுமே எந்த பாவமும் இல்லாதபடிக்கு பாவத்தில் முற்றுமுழிய அவங்களை காப்பாத்தல, பாவத்தின் விளைவுகள்ல இருந்து காப்பாத்தல, பாவத்தின் சாபத்தில இருந்து காப்பாத்தல. அதாங்க அவருடைய மிஷன். அது வெற்றியோடு முடிப்பார், வெற்றியோடு முடிப்பார். அந்த வெற்றியக்காகத்தான் வர்றார். உங்களைய என்னைய யோசிச்சு பாருங்களேன், நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்து பரிசுத்தமாக்கிக்கிட்டு வரும்போது ஒரு நாள் நம்மளை மகிமைப்படுத்துவார். மகிமை உள்ள சரீரம், மரணம் இல்லாத சரீரம், பாவம் இல்லாத ஆத்மா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னமே பாவம் செய்யணும்னு, பாவம் செய்யறத விடுங்க, பாவம் செய்யணும்ன்ற தூண்டுதல் கூட நமக்கு இல்லாம நம்மளை காப்பாத்துவார் எப்படி இருக்கும்? சதா காலங்களும் நித்திய காலமும் ஒரு பாவ தூண்டுதலும் எனக்கு ஏற்படாது. எவ்வளவு குளோரியஸ். அதாங்க நம்முடைய ஆனந்த பாக்கியம், அதான் நம்முடைய ஆனந்த பாக்கியம். முற்றுமொழிய பாவத்தில இருந்து, நம்மளுடைய பாவத்தின் விளைவுகள்ல இருந்து தேவன் என்னை பார்க்கும் போது ஒரு துளி அனுபவம் பாவத்தை என்னால பார்க்கவே முடியாது. அப்படி காப்பாத்துறதுக்கு தான் வந்தார். அதுல அவர் வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார். எவ்வளவு குளோரியஸா இருக்கும். ரெண்டாவது பயன்பாடு என்ன பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை வரும்போது உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு காலையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி கவலை என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை சேர்க்கும் போது என்னை சேர்ப்பாரா, இல்ல அந்த கிளைகளை சேர்க்கும் போது என்னை சேர்த்து நரகத்துல என்ன தள்ளுவாராம். இது ரெண்டுல ஒண்ணு தான் நடக்கும் நம்மளுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நம்மள யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா பூமியின் எல்லா கார்னர்ஸும் அவங்க சுத்தி வந்துருவாங்க. யாராவது ஒளிஞ்சிக்க முடியுமா? எங்கேயாவது போய் எங்கேயாவது அமேசான் கடலுக்குள்ள நான் போய் ஒளிஞ்சிக்கிற இந்த காட்டுக்குள்ள எங்கேயும் விட மாட்டேன். எல்லா இடங்களுக்கும் போவாங்க ஏஞ்சல்ஸ், எங்கேயுமே போய் ஒளிய முடியாது. ஒன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு நீங்க சேரணும், இல்ல அந்த கிளைகளோடு சேர்த்து அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல உங்களை போடணும். எங்க நீங்க சேர்க்கப்பட போறீங்க அதைத்தான் இந்த காலையில் நீங்க யோசிக்கணும். அவருடைய ரட்சிப்பின் கோட்டைக்குள்ள நீங்க வந்திருந்தா, இயேசுவை நீங்க நம்பி இருந்தா, யோசிச்சு பாருங்க. அவருடைய பணி எனக்காக, அவர் வந்தாரு எனக்காக, அவர் மரித்திருக்கிறாருன்னு அவர் மேல நீங்க விசுவாசம் வைத்திருந்தா, அவருடைய ரட்சிப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? வேதத்தின் அதிகாரத்தை நம்புறது, தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், நான் எவ்வளவு சீர்கேட்டவர், இயேசு மத்தியஸ்தராக எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? எத்தனையோ விசுவாசம் உலகத்தில் இருக்குது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விசுவாசம் இருக்கு, அது இருக்கா அவங்ககிட்ட? அந்த விசுவாசம் தான் என்ன செய்யும், நமக்கு சரியான மறுஜன்மத்தை கொடுக்கும், நீதிமான ஆக்குதலை கொடுக்கும், பரிசுத்தவான்கள். அதெல்லாம் ஒரு விசுவாச அறிக்கையில போட்டிருக்கிற டாபிக்ஸ் இல்ல, இதான் நம்முடைய அனுபவம். இவங்கதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்த விசுவாசம் கிரியையில வெளிப்படுதா? யோசிச்சு பாருங்களேன். அதான நமக்கு முக்கியமா இருக்கணும், அதைதான் யோசிக்கணும். இந்த பிரசங்கம் முடிஞ்சு ஒரு அஞ்சு, இன்னும் ஒரு நெக்ஸ்ட் அஞ்சு நிமிஷத்துல ஒருவேளை சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் ஒளி கொடுக்காம போனா நீங்க எங்க சேர போறீங்க? எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கைய மரண பிடியோடு பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன யூஸ்? எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு, ஒண்ணு இல்லாம போக போதே, சகலமும் அந்த சராசரமே போக போதே, இதுதான் வாழ்க்கை. எது இதை விட எது முக்கியமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீடா, நம்ம குடும்பமா, நம்ம வாழ்க்கையா, எது முக்கியம்? எல்லாமே கருகி உருகு அழிய போது நீங்க எங்க சேர்க்கப்பட போறீங்கன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றீங்களே, நான் எப்படிங்க தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சிருப்பாங்க. அவர் விசுவாசிச்சிருவிடன்ஸ், நீங்க நம்பி இருக்கிறீங்களா? இன்னும் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரலையா? வரல அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரலாமே. இன்னைக்கு ஏன் அவர் சூரியனை உதிக்க வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு இருளாக்கி இருக்கலாம், இன்னைக்கு நட்சத்திரம் எல்லாம் விழுந்திருக்கலாம், ஏன் அவர் லேட் பண்றாரா? இல்ல, பேதுரு என்ன சொல்றாரு? அவருக்கு நீங்க கெட்டு போக அழியறதுக்கு மனதில்லாம அவர் பொறுமையோடு இருக்கிறார். இன்னைக்கு சூரியன் வந்ததுக்கு ஒரே காரணம் பர்சனலா என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க அவர்கிட்ட வரணும், நீங்க அவரை நம்பி மனம் திரும்பி வரணும். இன்னும் ஏன் தாமதம் பண்றீங்க? அவர் நிச்சயமா ஒரு நாள் வரப்போறாரு. அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு சேர்றதை விட ஏன் அழியணும்? இதை விட கடவுள் நமக்கு என்ன செய்யணும்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து என்னை நம்பி என்னை ஏற்றுக்கிட்டா போதும், ஏற்றுக்கிட்டா போதும். இன்னைக்கு வாங்கல, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என்னை பின்பற்றோன்றாரு. முதல் அடையாளம் அது. தெரிஞ்சு ஆமாங்க நான் வந்திருக்கிறேன், நான் நம்ம விசுவாசிகளா நம்ம என்ன செய்யணும்? பேதுரு இதெல்லாம் சொல்லும் போது தான் இப்படி எல்லாம் உருக போறதுனால அவர் என்ன, உங்களுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதிப்படுத்துங்க. சொல்லிக்கிட்டு இருக்காத நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு அதை உறுதிப்படுத்தணும். மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷோர், அது உன் கடமை. நிச்சயமாவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா? நிச்சயமாவே. என்ன அடையாளம்? உறுதிப்படுத்து. எப்படிங்க அந்த அஷூரன்ஸ் நமக்கு வரும்? நம்ம விசுவாச அஷூரன்ஸ் ஒரு டாபிக் இருக்கு, அது என்ன சொல்லுது? நம்ம ஏதாவது பாவத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா பரிசுத்தாவியான நம்ம மனசாட்சியை காயப்படுத்தி பரிசுத்தாவியானவர் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்காதபடிக்கு அஷூரன்ஸ் இல்லாம வாழ்வோமா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இல்லையான்னு தெரியாமையே வாழ்ந்து ஒருவேளை அழிஞ்சு கூட போயிடும். நம்ம பாவத்தை கொள்ளுகிறவர்களா இருக்கணும், ஆவியை கொண்டு பாவத்தின் கிரியைகளை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எப்படி அஷூரன்ஸ் நமக்கு வரும்? ஆர்டினரி சாதனங்களை பயன்படுத்தும் போது தான் இல்லைங்களா அந்த அஷூரன்ஸ் அதிகம் அதிகமா நமக்கு வரும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்றது நமக்கு அதிகமா பரிசுத்தாவியானவர் வந்து நம்ம ஆவிக்குள்ள நீ தேவனுடைய புத்திரன் சாட்சி கொடுக்கும்படிக்கு சாதனங்கள் மூலமா தான் நமக்கு தெரிய முடியும். ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நீ காலையில இருக்கிற பெரிய கேள்வி நமக்கு அதுதான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பத்தி வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்ன்றார். அதை வெளிப்படுத்தியிருக்க அந்த ஆயத்தமா இருக்கிறதுக்கு பாடங்களை சொல்ல போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நிச்சயமா அவர் வருவார். அவருடைய வருகை நமக்கு வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும். அவர் நிச்சயமா வருவார்ன்றத நம்ம நம்பணும். நம்முடைய உலக சிந்தனை இல்ல, தேவ வசனம் நம்ம மனசை ஆளணும். நிச்சயமா அவர் வரப்போற, அந்த வருகைக்கு நான் முக்கியமா ஆயத்தமா இருக்கணும்னா என்னுடைய அழைப்பும் திறந்து கொள்ளுதலையும் நான் உறுதிப்படுத்தணும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த வேளையில் இந்த பிரம்மாண்டமான பகுதியை ஒரு பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி ஒரு மேல் பார்வையாக தான் நாங்கள் பார்த்து படிச்சிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடத்தில் படிக்கிற பயன்பாடுகளை நாங்கள் மனதில் கொண்டு இதை ஏதோ ஒரு ஆர்வத்துக்கு படித்தவர்களா இராமல் எங்கள் இருதயத்தில் இதை சிந்தித்து பார்த்து தியானித்து பார்த்து ஆண்டவரே, நாங்கள் உண்மை இன்னும் அறியாத மக்கள், இந்த உலகமே நம்பி இருக்கிற மக்களை கண்விழிக்க செய்யும் எக்கால சத்தம் இப்பவே கேட்க செய்யும் ஆண்டவரே. ஒரு நாள் நீ வரப்போகிறீர், உம்முடைய மீட்பின் திட்டத்தில் இல்லாதவர்களுக்கு வரப்போற பயங்கரம் மிகவும் கொடிதா இருக்க போகிறது. அதை உணர்ந்து மனம் திரும்பி உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அடையாளத்தை நாங்கள் உறுதிப்படுத்த எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்தும், எங்கள் ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.